அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக சுகாதார அமைச்சர் இல்லம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று வருமான வரித்துறை சோதனை நடத்தியுள்ளது குறித்த செய்தி.
துணை போக முடியாதீங்க, தேர்தலை நிறுத்தணும்னு பெட்டிஷன் கொடுக்கணும், விஜயபாஸ்கர் இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணணும்னு திட்டம் பெட்டிஷன் கொடுக்கணும்.
இலங்கையில் இஸ்லாமிய வழிபாட்டு தலம் ஒன்றில் வழங்கப்பட்ட கந்தூரி உணவு விஷமானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளது குறித்த செய்தி.
3 மரணங்கள், அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்கள், இந்த உணவு நன்றாக விளைவாக ஏற்பட்டுள்ளது.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர் மாலதி. ஸ்வீடன் நாட்டு தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரின் மையப்பகுதியில் பாதசாரிகளை மோதி தள்ளிய ட்ரக் ஒன்று பல்பொருள் அங்காடி ஒன்றின் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத தாக்குதலாக இருப்பதற்கான எல்லா அடையாளங்களும் இருப்பதாக கூறும் ஸ்வீடன் பிரதமர் ஸ்டெஃபன் லோஃபென் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சிரியாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்னும் சற்று நேரத்தில் கூட உள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு சர்வதேச அளவில் பரவலான வரவேற்பு நிலவும் சூழ்நிலையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. ரசாயன தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு தக்க பதிலடி கிடைக்கும் என்று நேட்டோவின் பொதுச் செயலர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் கூறுகிறார்.
The US has informed the EU that these strikes were limited and seek to deter further chemical weapons.
காட்டுமிராண்டித்தனமான ரசாயன தாக்குதலுக்கு எதிராக அமெரிக்கா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் டொனால்டு டஸ்க் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். சிரியா கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆதரவு அளித்து வரும் சவுதி அரேபியாவும் அமெரிக்க தாக்குதல்களை ஆதரித்துள்ள நிலையில் சிரியா அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஈரான் வலுவான கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. சிரியாவில் ரசாயன ஆயுத தாக்குதல் நடந்ததாக சந்தேகிக்கப்படும் விமான தளத்தின் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து சிரியாவின் வான் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று ரஷ்யா கூறுகிறது. அமெரிக்காவின் க்ரூஸ் ஏவுகணையில் பல இலக்குகளை தாக்க தவறியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகிறது. அமெரிக்காவின் தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டதாக சிரியாவின் தேசிய ஊடகம் தெரிவிக்கிறது. கிரேக்க நாட்டிற்கு நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கும் மீட்புதவி தொகையை விடுவிப்பதற்கான சீர்திருத்தங்களை இறுதி செய்து விரிவான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒப்பந்தத்தை ஐரோப்பிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் இறுதி செய்துவிட்டதாக ஐரோப்பிய மண்டலத்தின் உயரதிகாரி ஒருவர் கூறுகிறார்.
Greece is partway through its third bailout from the eurozone worth up to 86
billion euros. ஓய்வூதியத்திற்கான செலவுகளை குறைப்பது மற்றும் வருமான வரியை அதிகரிப்பது உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களுக்கு கிரேக்கம் ஒப்புக்கொண்டிருப்பதாக ஐரோப்பிய மண்டல நிதியமைச்சர்கள் குழுவின் தலைவர் கூறுகிறார். சூடான் அதிபர் ஒமர் பல் அஷீரை கைது செய்ய தவறியதான குற்றச்சாட்டின் மீது தி ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற ஆப்பிரிக்க ஒன்றிய கூட்டத்தில் கலந்து கொண்ட பஷீரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விதிமுறைகளை தென்னாப்பிரிக்கா புறக்கணித்ததா என்பது குறித்து நீதிமன்றம் ஆராயும். போர்க்குற்றங்கள் மற்றும் டார்பரில் மனிதாபிமானத்திற்கு எதிரான குற்றங்கள் புரிந்ததான சூடான் தலைவர் ஒமர் அல் பஷீர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா பதவி விலக வேண்டும் என்று கோரி நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர். கடந்த வாரத்தில் நிதியமைச்சர் பிரவீன் கோர்தனை பணிநீக்கம் செய்த ஜூமாவின் முடிவை எதிர்த்து பிரிட்டோரியா, ஜோகன்னஸ்பர்க், கேப்டவுன் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள பல இடங்களில் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலில் தமிழக கண்ணோட்டம். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற இன்னும் 1 வார காலம் மட்டுமே உள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரின் இல்லம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு, அவரது உறவினர்கள் நண்பர்களின் வீடு, அவருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் என பல இடங்களில் இன்று காலை முதல் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. சென்னையில் அமைச்சர்கள் வசிக்கும் கிரீன்வே சாலையில் உள்ள விஜயபாஸ்கரின் இல்லம், எழும்பூரில் உள்ள அவரது சகோதரியின் வீடு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை காலை முதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்லூரிகள், கல்குவாரிகளிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகிறது. மேலும் நடிகர் சரத்குமாரின் கொட்டிவாக்கம் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் இன்று சோதனை நடத்தினர். இது தவிர எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோரின் இல்லத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு சொந்தமான இடங்கள், சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதி ஆகியவற்றிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனைகளில் தனது வீட்டிலிருந்து பணம் ஏதும் கைப்பற்றப்படவில்லை என விஜயபாஸ்கர் கூறியிருந்தாலும், பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களின் ஆவணங்களும் பல லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த சோதனைகள் அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்படுவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஓபிஎஸ் துரோகத்துக்கு நான் துணை போக முடியாது, ஓபிஎஸ் துரோகத்துக்கு துணை போக முடியாது. நீங்க பெட்டிஷன் கொடுப்பீங்க, சின்னத்தை முடக்கணும்னு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, தேர்தலை நிறுத்தணும்னு பெட்டிஷன் கொடுக்கணும், விஜயபாஸ்கர் இன்கம் டாக்ஸ் ரைட் பண்ணணும்னு திட்டம் பெட்டிஷன் கொடுக்கணும். நான் ஓபன் பண்ணா என்னாகும், ஓபிஎஸ் வரலாற நான் ஓபன் பண்ணா என்னாகும். இது யார் தேர்தலுக்கு 3 நாள் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு ரைடு தேவையா?
சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் சமத்துவ மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வரும் நடிகர் சரத்குமார் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக அம்மா பிரிவின் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்தார். அந்த ஆதரவை பெற எவ்வளவு பணம் சரத்குமாருக்கு கொடுக்கப்பட்டது என தன்னிடம் அதிகாரிகள் கேட்டதாக விஜயபாஸ்கர் கூறினார். இந்த சோதனைகள் நடைபெறும் அனைத்து இடங்களிலும் மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்போதைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் ஒரு அமைச்சர் வீட்டிலேயே சோதனை நடத்தப்பட்டிருப்பது தமிழகத்திற்கு தலைகுனிவு என்றும், விஜயபாஸ்கரை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர்.
முரளிதரன். வன்முறை, பணப்பட்டுவாடா போன்ற பிரச்சினைகள் இருக்கும்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நடத்துவதில் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ள சிக்கல்கள் குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டேன்.
இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் அதிகம் தான், ஏனென்றால் மீடியாவும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு, அந்த கட்சிகளும் வன்முறை நிறைய ஈடுபடுகிறார்கள், பணப்பட்டுவாடாவிலும் அதிகமாக இருக்கிறது. இதனால் நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கின்றன, இந்த மாற்றங்களை பார்த்து நிச்சயமாக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி இடைத்தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக இடைத்தேர்தல் இல்லாமலே இருக்கலாம். அது ஏதாவது ஒரு 2 வருஷம் ஆகிவிட்டது என்றால் ஒரு அந்த கட்சிக்கே ஒரு நாமினேஷன் பவரை கொடுத்து விடலாம். இந்த மாதிரி இடைத்தேர்தல் வந்து இவ்வளோ பணப்பட்டுவாடா இவ்வளோ வன்முறைகள்லாம் இல்லாமல் நடத்துவதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. அதனால் மாற்றங்கள் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இந்த இடைத்தேர்தல் அவசியமே ஒரு நிச்சயமாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.
இது இடைத்தேர்தல் அப்படின்றனால பல இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சிக்கு தான் அதிகமான வாய்ப்பு வந்து இருந்திருக்கு, ஆளுங்கட்சி தான் அதிக இடத்துல வென்று இருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலராக ஆர்கே நகரில் பார்க்கும்போது பெரிய போட்டி இருக்கிறதா தெரிய வருது. ஆனால் இந்த மாதிரி இடங்களில் நாமினேஷனுக்கு விட்டு அவங்களே ஒரு ஆளை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்புறம் மக்களோட வாய்ஸ் இல்லாத மாதிரி ஆயிடாதா?
என்ன ஒன்னாவது சஜஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்பொழுது 2 வருடம் ஆகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பாக்கி 3 வருடங்கள் தான் இருக்கிறது. ஒரு கட்சி வெற்றி பெற்று விட்டது, அந்த வெற்றி பெற்றவர் உயிருடன் இல்லை, அதனால் இன்னொரு தேர்தல் வேண்டுமா, அல்லது அந்த கட்சியிலிருந்தே ஒருத்தரை நாமினேட் பண்ணலாமா, இல்லைன்னா ரெண்டாவதாக வந்தார் அந்த தேர்தல் போது பழைய தேர்தலில் ரெண்டாவதாக வந்தார் அவர், பாக்கி 3 வருஷத்தில் அவர் இருக்கலாமா, இந்த மாதிரி சில கருத்துக்கள் கூட வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு. இடைத்தேர்தல் தேவையா, இதுதான் முக்கிய க்வெஸ்சன். என்னோட இப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்கும்பொழுது இடைத்தேர்தல் இந்த மாதிரி இடைத்தேர்தலை வேண்டாம் என்று தோன்றுகிறது சில சமயத்தில்.
இந்த மாதிரியான தேர்தல்களில் அதிக அளவில் புகார்கள்லாம் வருது, பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்போது வயலன்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ எப்போ வந்து இதை டிசைட் பண்ணுவாங்க, இந்த தேர்தலை நம்ம நடத்தலாமா இல்லை வந்து இதுக்கு தேர்தலை வந்து ஒத்தி வைக்கலாமான்றதை எப்போ டிசைட் பண்ணுவாங்க, அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னவாக இருக்கும்?
நடத்த போகிறாங்கன்னு அர்த்தம், எந்த முடிவும் எடுக்கலைன்னாக்க தேர்தல் நடத்த போகிறாங்க தான். அதனால் நார்மலாக ஒத்தி போடுறதுங்கிறது முந்தின நாள் கூட ஒத்தி போடலாம், தேர்தலுக்கு முந்தின நாள் கூட ஒத்தி போடலாம். ஆனால் அதை அவங்க வந்து பார்வையாளர்கள்லாம் அனுப்பிட்டு என்ன நிலைமை என்று தெரிந்து ஆராய்ந்து அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார்கள். அது எப்போது எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அது முந்தின நாள், தேர்தலுக்கு முந்தின நாள் வரை அந்த அவர்கள் அந்த முடிவு எடுக்கலாம். இல்லாவிட்டாலும் அவர்கள் நிலைமை சரியாக இருக்கிறது, தேர்தல் சுமூகமாக நடக்கும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் தேர்தலை நடத்தி அந்த 12ஆம் தேதி நடக்கும் என்பது தான் ஒரு முறை.
முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி. கடந்த 25 நாட்களாக புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தமிழக விவசாயிகளின் இன்றைய போராட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பை தருகிறார் தங்கவேல்.
இந்திய தலைநகர் டெல்லியில் கடந்த 25 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் இன்று வெள்ளிக்கிழமை தங்கள் கைகளை கத்தியால் கீறிக்கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். பிரதமர் நரேந்திர மோடியைப் போல ஒருவரை முகமூடி அணிவித்து தங்கள் கைகளை கத்தியால் கீறி அதிலிருந்து வடியும் ரத்தத்தை மோதியாக வர்ணிக்கப்பட்டவரின் பாதங்களில் தேய்த்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கோஷமிட்டார்கள். அதன் பிறகு அந்த பகுதியில் சற்று தூரம் கோஷமிட்டவாறு மோதி வேடம் அணிந்தவரை மையத்தில் வைத்து ஊர்வலமாக சென்றார்கள். இந்த போராட்டம் குறித்து போராட்டக் குழுவின் தலைவரான ஐயா கண்ணு விவரித்தார்.
25 நாளா இங்க போராட்டம் நடத்துறோம், மோடி ஐயா பாக்கணும், எங்களை காப்பாத்துக்கணும்னு கேக்குறோம். இல்ல நீங்க எல்லாம் எனக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்ல எங்க ரத்தத்தை அவருக்கு அபிஷேகம் பண்ணி ஐயா எங்களை பாருங்க, ரத்த அபிஷேகம் இது, நாங்க சாவரத்துக்கு முன்னாடி ரத்த அபிஷேகம் அவர் பண்றோம், எங்களை காப்பாத்துங்க யாருன்னு சொல்லி
என்றார் ஐயா கண்ணு. இந்நிலையில் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ஊர்ஜித் பட்டேல் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்வதற்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக செய்திகள் வெளியாயின. இதுகுறித்து ஐயா கண்ணு தனது கடனத்தை பதிவு செய்தார்.
ரிசர்வ் பேங்க் அவனுடைய சம்பளம் மாசம் 2 லட்சம் சார், எங்களுக்கு வருஷத்துக்கே 2.5 லட்சம் கிட்ட நாங்க சந்தோஷமா இருப்போம் சார். அவருடைய செலவுகளவெல்லாம் வச்சா அவருக்கு 25 லட்சமா ஒரு மாசத்துக்கு செலவை, மாசம் 25 லட்சம் சம்பாதிக்கிறவரு எங்களை பத்தி பேசலாமா? என்ன தகுதி இருக்கு அவர் பேசுறதுக்கு? எனக்கு லாபகரமான விலை அரசாங்கம் கொடுத்தா நான் எதுக்கு கடந்தல் இப்படி கேக்குறேன்? அதனால எங்களை ஏமாற்றுபவர் ஏமாற்றுவது ரிசர்வ் வங்கி, அரசு அவரை விட்டு எங்களை ஏமாத்த பாக்குது
என்றார் ஐயா கண்ணு. இதனிடையே நடிகரும் லட்சிய திமுக கட்சியின் தலைவருமான டி ராஜேந்தர் ஜந்தர் மந்தர் பகுதிக்கு வந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்தார்.
ஒரு பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பொறுப்போடு பதில் சொல்லக்கூடியவர்கள், பதில் சொல்ல வேண்டியவர்கள், இந்த விவசாயிகளின் வேதனையை துடைக்க வேண்டியவர்கள் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள்
என்றார் டி ராஜேந்தர்.
தங்கவேல் வழங்கிய தொகுப்பு அது. தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள இஸ்லாமிய வழிபாட்டு தலம் ஒன்றில் வழங்கப்பட்ட கந்தூரி உணவு விஷமானதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. 3 மரணங்கள் தான் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சு கூறுகின்றது. இது தொடர்பான செய்தியை தெரிகிறார் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
அம்பாறை மாவட்டம் இறக்காமம் பிரதேசத்திலுள்ள பாங்காமம் பள்ளிவாசலில் இடம்பெற்ற வருடாந்த கந்தூரி நிகழ்வின் போது வழங்கப்பட்ட உணவு நஞ்சானதில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் மரணமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. பெண்கள் சிறுவர்கள் உட்பட 100 கணக்கானோர் நோயுற்ற நிலையில் வைத்திய சாலைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மாட்டிறைச்சி மற்றும் நெய்கலந்த சோறு இவர்களுக்கு கந்தூரி உணவாக வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறித்த மரணங்களில் 3 மரணங்கள் மட்டுமே இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் துணை இயக்குனர் டாக்டர் அழகையா லதாகரன்.
90 பேர் வரையிலான மக்கள் உணவு நஞ்சாதன் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்றுள்ளனர். இந்த 90 பேர்கள் கிட்டத்தட்ட 300 நோயாளிகள் வைத்தியசாலைகள் உள்வாங்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 4 மரணங்கள் என்று தகவல் வந்த போதும் 3 மரணங்கள் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட மரணங்கள் இந்த உணவு நஞ்சாளதின் விளைவாக ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த வைத்தியசாலைகளில் 70-80 நோயாளிகள் மட்டும்தான் தற்பொழுது தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர்.
இந்த உணவு நஞ்சாவதற்கு காரணம் என்னவாக இருக்கலாம் என்று கருதுகின்றீர்கள்?
இந்த நோயாளிகளின் மலம் வாந்தி மற்றும் இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு கொழும்புல உள்ள MRI அனுப்பியுள்ளோம். இது சம்பந்தமாக சரியான காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரம் இந்த நஞ்சாளதற்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்று நாங்கள் நினைப்பது என்னவென்றால், இந்த நிகழ்வுக்கு தயாரிக்கப்பட்ட உணவானது ஏற்கும் முதல் நாள் இந்நேரம் 4 மணிக்கு தான் ஆரம்பித்துள்ளார்கள். இந்த உணவை தயார்படுத்தி வச்சு அடுத்த நாள் காலையில் 6 மணி 8 மணி வரை தான் இந்த உணவுகளை பார்சல்களை பொதிகளை வழங்கியுள்ளார்கள். ஆகவே இப்படியான நிறைந்த காலத்துக்கு சமைத்த உணவுகளை வைத்திருக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் இந்த உணவானது தொற்று பட்டிருக்குமாயின் கட்டாயம் இப்படியான உணவுகள் வரும்
என்றார் டாக்டர் அழகையா லதாகரன்.
ஆர் உதயகுமார் வழங்கிய தொகுப்பு அது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஸ்வீடன் நாட்டு தலைநகர் ஸ்டாக்ஹோம் நகரின் மையப்பகுதியில் பாதசாரிகளை மோதி தள்ளிய ட்ரக் ஒன்று பல்பொருள் அங்காடி ஒன்றின் மீதும் மோதியது. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக உள்ளூர் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் குறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை நேயர்கள், எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசியுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885592 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.